வதந்திகளும் சந்தேகங்களும். ஹிட்லர் போன்ற மிக தீவிரவாத அரசியல்வாதிகளின் வாழ்க்கையை ஆராயப் புகுந்தால் அரசியலை தவிர்த்த சொந்த வாழ்வு குறித்து அதிகம் பேச சந்தர்ப்பமே கிடைக்காது. அது எத்தனைதான் சுவாரஸ்யமாகவே இருந்த போதிலும், ஹிட்லரின் மரணத்துக்கு பிறகு அவரை பற்றி நிறைய நூல்கள் வெளிவந்தன. பெரும்பாலும் அவரது 12 வருடகால ஆட்சி குறித்தே பேசுகிற நூல்கள். தனிப்பட்ட முறையில் அவரது குணங்களையும் பழக்க வழக்கங்களையும் நம்பிக்கைகளையும் பேசிய நூல்களில் பெரும்பாலும் கற்பனைகள் கலந்திருந்தன அல்லது மிகை தூக்கல். இத்தனைக்கும் ஹிட்லர் நமக்கு மிக சமகாலத்தில் வாழ்ந்து மறைந்தவர்தான். அவரது ஆவணங்கள் டைரிகள் எரிக்கப்பட்டு விட்டாலும் அவர் காலத்தில் வாழ்ந்தவர்கள் ஜெர்மனியில் இன்று கூட பல பேர் இருக்கிறார்கள். கொஞ்சம் மெனக்கெட்டு தேடி திரட்டி ஹிட்லரை பற்றிய சொந்த விவரங்களை வெளிக்கொண்டு வரும் முயற்சிகள் 50களின் பிற்பகுதியில் ஆரம்பித்தன. ஹிட்லரின் மருத்துவர்கள், அவரது அமைச்சரவையில் இருந்தவர்கள், செயலாளர்கள் அவரை நன்கு அறிந்தவர்கள் என்று யுத்தத்தின் இறுதியில் பிரிட்டனின் கூட்டணி படையினரால் கைது செய்யப்பட்டவர்களிடம் விசாரித்து ஹிட்லர் குறித்து பல விவரங்கள் சேகரிக்கப்பட்டிருக்கின்றன. அவரது அரசியலை தவிர்த்த இம்மாதிரியான விஷயங்கள் மட்டுமே உள்ளடக்கிய நூல்கள் அதன் பிறகு வரத் தொடங்கின. சற்றே உற்று கவனித்தால் ஹிட்லர் தம் தனி வாழ்வில் அத்தனை ஒன்றும் சுவாரஸ்யமான மனிதர் இல்லை என்றுதான் தோன்றும். தம் மரணத்துக்குப் பின் தன் வாழ்க்கை குறித்த பல சர்ச்சைகளை அவர் கொடையாக வைத்துவிட்டு போனார் என்றாலும் கூட, வாழ்ந்த காலத்தில் பெரிய சுவாரஸ்யங்கள் ஏதும் இருந்ததற்கான அறிகுறிகள் எதுவும் இல்லை. அவருக்கு நிறைய பயங்கள் இருந்திருக்கின்றன, சிறுவயது முதலே இருந்து வந்த பயங்கள். அந்த பயங்கள்தான் அவரை எதற்கும் துணிந்த தன்னம்பிக்கைவாதியாக எதிர்மறையாக வெளிப்படுத்திக் கொள்ள செய்திருக்கின்றன. உதாரணமாக, ஹிட்லருக்கு சாகும் வரை தனக்கு கேன்சர் இருக்குமோ என்கிற பயம் இருந்திருக்கிறது. மிக இளம் வயதில் தன் தாய் கேன்சரில் இறந்ததிலிருந்து அவரை தொற்றிக்கொண்ட பயம் அது. அவரது மருத்துவர்கள் குறைந்தது மாதம் ஒரு முறையாவது அவருக்கு கேன்சர் இல்லையென்று சூடமணைத்து சத்தியம் செய்தும் ஹிட்லருக்கு அந்த கவலை போகவே இல்லை. கடவுள் விஷயத்திலும் ஹிட்லருக்கு பயம் இருந்தது. அவர் ரோமன் கத்தோலிக்க குடும்பத்தில் பிறந்தவர். சிறுவயதில் தினசரி தேவாலயத்துக்குப் போகச் சொல்லி வீட்டில் வற்புறுத்துவார்கள். பைபிள் படி, இயேசுவை வணங்கு, பக்திமானாக வாழ்க்கையை அமைத்துக்கொள். ஆனால் தந்தை சரியில்லாமல் சகவாசமும் சரியில்லாமல் போனதில் ஹிட்லருக்கு ஆன்மீகத்திலோ பக்தியிலோ அப்போது பெரிய நாட்டம் இல்லாமல் போய்விட்டது. அவர் சர்ச்சுக்குப் போவதாக சொல்லிவிட்டு பெரும்பாலும் ஏதாவது ஏரிக்கரை அல்லது குளக்கரைக்குத்தான் போவார். நண்பர்களுடன் அரட்டை. தன் வாழ்வில் கடவுளுக்கு பெரிய இடமில்லை என்றுதான் ஹிட்லர் நினைத்தார். ஆனால் முதல் உலக யுத்தத்தில் விஷவாயு தாக்கி கண்போய் விடுமோ என்று கவலைப்பட்டு கொண்டிருந்த தருணத்தில் அவருக்கு கடவுள் விஷயத்தில் மீண்டும் கொஞ்சம் ஈர்ப்பு உண்டாகத் தொடங்கியது. ஒருவேளை சிறுவயதில் தாம் கடவுளை பழித்ததால்தான் கண் போய்விட்டதோ என்று கூட அவர் கலங்கி அழுதிருக்கிறார். மருத்துவமனைக்கு வாரந்தோறும் அப்போது வந்து கொண்டிருந்த பாதிரியாரிடம் தனியே பாவ மன்னிப்பெல்லாம் கேட்டிருக்கிறார். அரசியலில் இறங்கி பேட்டை தாதா போல் அவர் ரகளை பண்ண ஆரம்பித்த காலத்தில் மீண்டும் கடவுளை மறந்து போனார். ஆனால் ஆட்சிக்கு வந்து பொதுமக்கள் முன்னிலையில் பேசும்போது ஒவ்வொரு சொற்பொழிவிலும் தவறாமல் கடவுளை குறிப்பிட்டு பேசாமல் இருந்ததில்லை. ஒரு சமயம் தன் நெருங்கிய நண்பரான கெப்பல்ஸிடம், நான் ஒரு ஆத்திகவாதிதான் என்று நினைக்கிறேன், ஆனால் ஒரு நல்ல கிறித்துவனா என்று தெரியவில்லை என்று சொல்லியிருக்கிறார். தம் மதத்தில் அவருக்கு பெரிய பற்றுதல்கள் இருந்ததில்லை. ஜெர்மனியின் சான்சலராக அவர் பொறுப்பேற்ற அந்த தினம் தவிர அதன்பின் அவர் தேவாலயம் எதற்கும் சென்றதில்லை. இந்த வகையில் அவரது பக்திக்கும் உணவு முறை மற்ற வாழ்க்கை முறைக்கும் பெரிய வித்தியாசங்கள் இல்லை. எதிலும் நிச்சயமற்ற தீர்மானமற்ற தனி வாழ்க்கைதான் அவருடையது. தொடக்க காலத்தில் ஹிட்லர் இறைச்சி சாப்பிட்டிருக்கிறார், அதாவது முதல் உலக யுத்த சமயத்தில். பிறகு உலகிலேயே மிக உயர்ந்த இனத்தைச் சேர்ந்தவன் நான், என் இரத்தம் பரிசுத்தமானது என்று அவருக்கு தோன்றிவிட ஒரே நாளில் அவர் வெஜிடேரியன் ஆகிவிட்டார். ஏகப்பட்ட காய்கறிகளும் பழங்களும் தான் அவரது உணவில் முக்கிய இடம் வகிக்கும். நிறைய சாக்லேட் சாப்பிடுவார். இனிப்பு என்றால் உயிர். ஒரு கப் தேநீருக்கு 7 அல்லது 8 ஸ்பூன் சர்க்கரை கேட்கிற நபர் அவர். இதெல்லாம் உடல்நலத்துக்கு கெடுதல் என்று மருத்துவர்கள் சொல்லும்போது ஹிட்லர் அளிக்கும் பதில், எனக்கா ஒன்றுமாகாது, நான் வெஜிடேரியன் அல்லவா என்பார். அவரது இனிப்பு மோகம் அவருடைய பற்களை பதம் பார்த்துவிட்டன. பொது இடங்களில், கூட்டங்களில், பேட்டிகளில் ஹிட்லர் மருந்துக்கு கூட சிரிக்க மாட்டார். எங்கே தன் பற்களின் லட்சணத்தை பார்த்து கிண்டல் செய்வார்களோ என்கிற பயம். உணவு விஷயத்தில் எந்த ஒழுங்கையும் அவர் கடைபிடித்ததில்லை, சைவ உணவு என்பதைத் தவிர. நேரத்துக்கு சாப்பிடுவது என்பதை மீறுவதில் ஹிட்லர் அளவுக்கு சாதித்தவர்கள் இருக்க முடியுமா என்பது சந்தேகம். ஒருவேளை உணவுக்கும் அடுத்த வேளை உணவுக்கும் இடையில் அவர் 20 மணி நேரம், 30 மணி நேர இடைவெளி கூட விட்டிருக்கிறார். அதே சமயம் 1.5 மணி நேர இடைவெளியில் ஒரு நாளைக்கு 7 முறை 8 முறை கூட உணவு உட்கொள்கிற வழக்கம் அவருக்கு இருந்திருக்கிறது. இதனால் அவருக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தன. வயிற்றுவலி, அல்சர், எளிதில் ஜீரணமாகாத அவஸ்தை இன்னபிற. தவிரவும் எப்போதும் உடனிருந்த பார்க்கின்சன் நோய், ஹிஸ்டீரியா. இறுதி காலத்தில் 3 வருடங்கள் தொடர்ச்சியாக உறக்கத்துக்காக பயன்படுத்திய போதை மருந்துகள் அனைத்தும் அவரது உடல்நலத்தை மிகவும் பாதித்திருந்தன. அவரது மரணத்துக்குப் பிறகு அவருடைய பர்சனல் மருத்துவர்களை விசாரித்து சேகரித்த தகவல்களின் அடிப்படையில் ஹிட்லருக்கு பார்டர்லைன் பர்சனாலிட்டி டிஸார்டர் என்கிற ஒருவித மனநோயும் இருந்திருப்பது தெரியவந்தது. தான் நினைப்பது ஒன்றே சரி என்பதை மிக தீவிரமாக நம்புகிற இயல்பு அது. மருத்துவத்துறையில் இதனை கருப்பு வெள்ளை சிந்தனை என்று சொல்வார்கள். அடிக்கடி உணர்ச்சி வசப்படுவது, திரும்பத் திரும்ப சொன்னதையே சொல்வது, திடீரென்று கற்பனையில் மூழ்கி உலகையே மறந்துவிடுவது, சுய கட்டுப்பாடு இல்லாமல் நடந்து கொள்வது என்று இவற்றாலான விளைவுகள் பல. பல மனநல வல்லுநர்கள் ஹிட்லரின் மருத்துவ அறிக்கைகள், ஹிட்லரின் மருத்துவர்கள் எழுதி வைத்திருந்த குறிப்புகளை ஆராய்ந்து அவருக்கு கண்டிப்பாக சற்றே மனநிலை கோளாறும் இருந்திருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இல்லாது போனால் சளைக்காமல் 60 லட்சம் கொலைகளை அவரால் எவ்வித நிருடலும் இல்லாமல் செய்திருக்க முடியாது. கடைசி வரை தான் செய்தது குறித்த வருத்தம் அவருக்கு இருந்ததில்லை. ஒரு சந்தர்ப்பத்திலும் அவர் வருந்தியதில்லை, அல்லது பரிதாபமாக ஒரு சொல் கூட பேசியதில்லை. ஜெர்மனியில் யூதர்களே இல்லாது போயிருந்தால் கூட ஹிட்லர் வேறு யாரையாவது அப்படி கொன்றுதான் இருப்பார் என்று எழுதுகிறார்கள் பல மருத்துவ வல்லுநர்கள். எ சைக்காலஜிக்கல் அனாலிசிஸ் ஆஃப் அடால்ஃப் ஹிட்லர், ஹிஸ் லைஃப் அண்ட் லெஜெண்ட் என்கிற புத்தகம் 1943 அமெரிக்காவில் வெளியிடப்பட்டது. அமெரிக்க உளவுத்துறையின் சார்பில் வெளியிடப்பட்ட நூல் அது. இப்புத்தகத்தில் ஹிட்லரை 3 விதமாக பிரித்து அலசுகிறார்கள். ஹிட்லர் தனக்குத்தானே எப்படி நடந்து கொண்டார், நாட்டு மக்களிடம் எப்படி நடந்து கொண்டார், தனக்கு நெருங்கியவர்களிடம் எப்படி நடந்து கொண்டார். மிகவும் அதிர்ச்சிகரமான விஷயங்களை பேசுகிறது இந்நூல். ஹிட்லரின் பாலியல் ரீதியான பிரச்சனைகள் குறித்தும் பல கருத்துக்களை தெரிவிக்கிறது. 1920களில் ஹிட்லர் மிமி ரெய்டர் என்ற பெண்ணை காதலித்தார். சான்சலர் ஆவதற்கு சில காலம் முன்னர் வரை அவரது காதலியாக இருந்தவர் கெலி ராபல், பிறகு ஈவா பிரான். ஹிட்லரின் காதலிகளான இந்த 3 பேரும் தற்கொலை செய்து கொண்டுதான் இறந்திருக்கிறார்கள். ஈவாவின் தற்கொலை மட்டும் அதற்கான காரணத்துடன் வெளியே தெரிந்தது என்றாலும் மற்ற 2 பேரின் தற்கொலைகளுக்கு இன்று வரை காரணம் கண்டுபிடிக்கப்பட்டதில்லை. இதனையே முக்கிய புள்ளியாக வைத்து தன் அலசலை ஆரம்பிக்கும் மேற்படி நூல், ஹிட்லரின் செக்ஸ் உணர்ச்சி மேலதிக வன்முறை கலந்தது என்று சொல்கிறது. வன்முறை மட்டுமல்லாமல் அருவறுப்பு உணர்வும் கலந்தது. எந்த பெண்ணாலும் தாங்க முடியாத அளவுக்கு ஹிட்லர் அவர்களை படுக்கையில் பல்வேறு விதமான அருவறுப்பான காரியங்களை செய்யச் சொல்லி வற்புறுத்துவார் என்றும், பணியாத தருணத்தில் அடிக்கத் தொடங்குவார் என்றும் இந்நூல் குறிப்பிடுகிறது. இந்த குற்றச்சாட்டுகளுக்கு சரியான ஆதாரங்கள் கிடையாது. ஆனால் ஹிட்லரின் காதலிகள் அனைவரும் இருந்த சுவடு தெரியாமல் தற்கொலை செய்து கொண்டு இறந்ததற்கு மட்டும் ஆதாரங்கள் இருக்கின்றன. இது இப்படி இருக்க, சாமுவேல் இக்ரா என்கிற ஒரு யூத சரித்திராசிரியர் ஜெர்மனிஸ் நேஷனல் வைஸ், ஐரோப்பாவில் ஓரினச் சேர்க்கையாளர்களை ஜெர்மன் வைஸ் என்று குறிப்பிடுவது வழக்கம். அவர் தம் நூலில் ஹிட்லரை ஒரு ஹோமோசெக்ஸ் என்றும், மிக இளம் வயதிலேயே அவர் வியன்னாவின் வீதிகளில் பாலியல் தொழிலில் ஈடுபட்டவர் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். இதன் நம்பகத்தன்மையும் கேள்விக்குரியதே என்றாலும், வேறு பல ஹிட்லர் வாழ்க்கை வரலாற்றாசிரியர்களும் அவரை ஒரு ஹோமோசெக்ஸ் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த குற்றச்சாட்டுகள் காலத்துக்கு காலம் இடத்துக்கு இடம் புது புது அவதாரம் எடுத்து புதிய கதைகளை தம்முடன் சேர்த்து கொண்டு உலா வந்திருக்கின்றன. ஹிட்லர் சம்பந்தப்பட்ட முக்கிய ஆவணங்கள், அவரது மருத்துவ அறிக்கைகள் உட்பட அனைத்தும் அவர் தற்கொலை செய்து கொண்ட அன்றே எரிக்கப்பட்டுவிட்டன என்பது மறுக்க முடியாத உண்மை. யுத்தத்துக்கு பிறகு விசாரணைக்கென்று கைது செய்து அழைத்து செல்லப்பட்ட ஜெர்மனியின் அரசாங்க ஊழியர்கள், மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள், இன்ஜினியர்கள், இராணுவ தளபதிகள் சொன்னதாகத்தான் இவையெல்லாம் வெளிவந்தன. ஹிட்லரின் குடும்பத்தில் எஞ்சியிருந்த யாரும் இது குறித்தெல்லாம் வாய் திறந்ததில்லை. அவரது ஒரே சகோதரியான பவுலா ஹிட்லர், ஹிட்லர் இறந்த பிறகு அமெரிக்க இராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். கடைசி வரை தன் சகோதரர் அத்தனை பெரிய இனப்படுகொலைகளை செய்திருப்பார் என்பதை தன்னால் நம்ப முடியவில்லை என்றே அவர் சொல்லிக் கொண்டிருந்தார். பல விதங்களில் விசாரித்து பார்த்தும் அவரிடமிருந்து ஹிட்லர் தொடர்பாக எவ்வித தகவலையும் அமெரிக்காவால் பெற முடியவில்லை. இரண்டாம் உலகப்போர் முடிகிற தினம் வரை பவுலா பெர்லினில் ஒரு இராணுவ மருத்துவமனையில் நர்ஸாக பணியாற்றிக் கொண்டிருந்தார். தனது சகோதரரை எப்போதாவதுதான் சந்திப்பது வழக்கம் என்று மட்டுமே அவர் சொல்லியிருக்கிறார். ஹிட்லரை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. இளம் வயதில் அவர் வியன்னாவுக்கு பிழைப்பு தேடி போனதுடன் எங்கள் நெருக்கம் முடிந்துவிட்டது. அவர் ஆட்சிக்கு வந்ததும் நான் பெர்லினுக்கு வர ஏற்பாடு செய்தார். இங்கு இந்த மருத்துவமனையில் உத்தியோகம் பார்த்து மாதச் சம்பளம் வாங்கி பிழைப்பை நடத்தினேன் என்றுதான் அவர் தன்னை பற்றி தெரிவித்திருந்தார். சுமார் ஒரு வருட காலம் பவுலாவை சிறையில் வைத்து விசாரித்த அமெரிக்க இராணுவம் அவரிடமிருந்து உருப்படியாக ஒரு தகவலையும் பெற முடியாமல் போயுடவே அடுத்த ஆண்டே அவரை விடுதலை செய்து அனுப்பிவிட்டது. அவர் வியன்னாவுக்கு திரும்பி அங்கே ஒரு கலைப்பொருள் விற்பனை நிலையத்தில் பணியாற்றினார். 1952 பெர்லினுக்கு வந்து தனியே 2 அறைகள் கொண்ட பிளாட் ஒன்றில் வாடகைக்கு தங்கியிருந்தார். 1960 அவர் இறக்கும்போது வயது 64. திருமணம் செய்து கொள்ளவில்லை. கடைசி வரை தனியாகத்தான் இருந்தார். ஹிட்லரின் தந்தையான அலாய்ஸ் ஹிட்லரின் இன்னொரு மனைவிக்கு ஒரு மகனும் மகளும் உண்டு. அலாய்ஸ் ஹிட்லர் ஜூனியர், ஏஞ்சலா என்று அவர்களுக்கு பெயர். பார்வையாளர்கள் போல ஹிட்லரின் ஆட்சியையும் வீழ்ச்சியையும் தள்ளி நின்று கவனித்து கொண்டிருந்தவர்கள். யுத்தத்துக்கு பிறகு இவர்களையும் இவர்களது வாரிசுகளையும் பிரிட்டிஷ் கூட்டணி படையினர் விசாரணைக்கு அழைத்துச் சென்றபோது, ஹிட்லர் எங்களுக்கு ஒரு வகையில் சகோதரர்தான், ஆனால் தொடர்பு ஏதுமில்லை என்று சொல்லிவிட்டார்கள். ஹிட்லரின் உடல்நிலை, மனநிலை, பாலியல் பிரச்சினைகள் குறித்த சர்ச்சைகள் இன்னும் உயிருடன் இருப்பதற்கு காரணம் அவரது உறவினர்களாக எஞ்சியிருந்த மேற்படி நபர்கள் ஏதும் வாய் திறக்காமல் இருந்ததே. யாரும் பேச விரும்பவில்லை அல்லது பேச பயந்தார்கள். அவ்வளவுதான்.